ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்திய கடற்படை சார்பில் விசாகப்பட்டினத்தில் நடைபெறவுள்ள சர்வதேச கடற்படை ஆய்வு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று பங்கேற்கிறார். பங்களாதேஷ் பிரதமராக பதவியேற்றுள்ள திரு தாரிக் ரஹ்மானுடன் இணைந்து பணியாற்ற விரும்புவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். திமுக அரசு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளில் பெரும்பாலானவற்றை நிறைவேற்றவில்லை என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் பாதுகாப்புப் படையினர் உட்பட 16 பேர் உயிரிழந்தனர். வளரும் வீரர்களுக்கான ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் நேபாளத்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்திய கடற்படை சார்பில் விசாகப்பட்டினத்தில் நடைபெறவுள்ள சர்வதேச கடற்படை ஆய்வு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று பங்கேற்கிறார். நாட்டின் கடற்படை திறனை வெளிப்படுத்தும் வகையில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியையும் அவர் பார்வையிடுகிறார். கடந்த 15 தேதி முதல் சர்வதேச கடற்படை ஆய்வு மற்றும் கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. 100 நாடுகளில் இருந்து கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், விமானம் தாங்கி கப்பல்கள் உள்ளிட்டவை இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. இந்தியாவின் கடலோர பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக நேற்று விசாகப்பட்டினம் வந்தடைந்த குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை ஆந்திர மாநில ஆளுநர் திரு அப்துல் நசீர், துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் உள்ளிட்டோர் வரவேற்றனர். பங்களாதேஷ் பிரதமராக பதவியேற்றுள்ள திரு தாரிக் ரஹ்மானுடன் இணைந்து பணியாற்ற விரும்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் பிஎன்பி கட்சி வெற்றி பெற்று புதிய அதிபராக திரு தாரிக் ரஹ்மான் பதவியேற்றுள்ள நிலையில் அவரை குடும்பத்துடன் இந்தியா வருமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். அவருக்கு பிரதமர் எழுதியுள்ள கடிதத்தில் திரு தாரிக் ரஹ்மான் தலைமையில் பங்களாதேஷுடன் இந்தியா இணைந்து செயல்பட ஆர்வம் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையே பன்முக அடிப்படையில் இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நீண்ட காலமாக வரலாற்று சிறப்புமிக்க நல்லுறவை இந்தியாவும் பங்களாதேஷும் கொண்டிருப்பதாகவும், கலாச்சார உறவுகளிலும் வரலாற்று ரீதியிலும் ஆழமான உறவுகளை கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ள பிரதமர், இருநாட்டு மக்களின் அமைதி மற்றும் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு செயல்பட விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். நமது எதிர்கால ஒத்துழைப்பு மற்றும் கொள்கைகளை வழிகாட்டுவதில் முன்னுரிமை அளித்து வளர்ச்சியை நோக்கி செல்ல தாம் ஆர்வத்துடன் இருப்பதாகவும் தெரிவித்துள்ள பிரதமர், தேர்தல் வெற்றிக்காக திரு தாரிக் ரஹ்மானுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்த உச்சிமாநாட்டில் பங்கேற்க புதுதில்லி வந்துள்ள பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். ஸ்பெயின் அதிபர் திரு பெட்ரோ சான்சஸ், பின்லாந்து பிரதமர் திரு ஆன்டி பெட்ரியார்போ, செர்பியா அதிபர் திரு அலெக்சாண்டர் வூகிக் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் இன்று பேச்சு நடத்தவுள்ளார். இந்தியாவிற்கும் பிரான்சிற்கும் இடையேயான உறவுகளை பிரத்யேகமாக உலக அளவில் மேம்படுத்த இரு நாடுகளும் சம்மதம் தெரிவித்துள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையேயான மேம்படுத்தப்பட்ட நல்லுறவுகளை அமலாக்குவது குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்வதற்கு ஆண்டுதோறும் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான பேச்சுவார்த்தை குழுவை ஏற்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்திய பிரான்ஸ் புத்தாக்க ஆண்டு மற்றும் வலையமைப்பை ஏற்படுத்தவும் ஒப்புக் கொள்ளப்பட்டிருப்பதாக இரு நாடுகளின் சார்பில் வெளியிடப்பட்ட கூட்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் மும்பையில் சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர், பிரான்ஸ் இந்தியாவின் மிக பழமையான கூட்டாளி நாடுகளில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக இங்கிலாந்து துணை பிரதமர் திரு டேவிட் லாமி நேற்று புதுதில்லி வந்தடைந்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால், இந்தியா இங்கிலாந்து இடையிலான ஒருங்கிணைந்த நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அந்நாட்டு துணை பிரதமரின் வருகை அமைந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இந்தியா வலுவான நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும், புதுமையை முன்னெடுத்து செல்லும் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை பகிர்ந்து கொள்ளும் வகையில் இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களின் வருகை அமைந்துள்ளதாகவும் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒருநாள் பயணமாக இன்று மேற்கு வங்க மாநிலம் செல்கிறார். கொல்கத்தா செல்லும் அவர் நாடியாவின் மாயப்பூர் என்ற இடத்தில் உள்ள இஸ்கான் தலைமையகத்தில் ஸ்ரீலா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரின் 152 ஆண்டு விழாவில் பங்கேற்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம், ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம், பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம், பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம், மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
தமிழக மக்களுக்கு திமுக அரசு அளித்த 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளில் பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மாநில பிஜேபி சார்பில் சென்னையை அடுத்த அம்பத்தூரில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், தமிழக மக்கள் இந்த ஆட்சியில் சொல்ல முடியாத துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பதாக கூறினார். கல்விக் கடன் ரத்து, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு போன்ற பல்வேறு வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை என்று டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டார். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 11 பேர் உட்பட 16 பேர் உயிரிழந்தனர். பைஜூர் அருகே மலாங்கி என்ற இடத்தில் பாதுகாப்பு படையினரின் சோதனை சாவடியில் தற்கொலைப்படை தீவிரவாதி வாகனத்தில் வந்து வெடிகுண்டை வெடிக்க செய்ததில் உயிரிழப்பு ஏற்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். இதில் அங்கு பணியில் இருந்த பாதுகாப்பு படையினர் மற்றும் ஒரு சிறுமி உட்பட 16 பேர் உயிரிழந்தனர். 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலை அடுத்து அந்த பகுதி முழுவதையும் சுற்றி வளைத்த ராணுவத்தினர் தீவிரவாதிகள் நடமாட்டத்தை கண்காணித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அமெரிக்கா ஈரான் இடையே அணுசக்தி விவகாரம் தொடர்பான இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக ஈரான் அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். அணுசக்தி விவகாரம் தொடர்பாக ஈரான் கடல் பகுதியில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் நிறுத்தப்பட்டதால் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஜெனிவாவில் நடைபெற்ற இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அப்பாஸ் அராக்சி, தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையே பொதுவான தொழில்நுட்ப விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். இதனிடையே தீ தடுப்பு தொடர்பான ஒத்திகை மேற்கொள்வதற்காக ஹார்முஸ் ஜலசந்தி தற்காலிகமாக மூடப்படும் என்றும் ஈரான் அறிவித்துள்ளது. தலைநகர் தில்லி, பஞ்சாப், ஹரியானா, சண்டிகட் மற்றும் ராஜஸ்தானின் கிழக்கு பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ராஜஸ்தானின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் புழுதி காற்று வீசுவதற்கும் வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. ஆந்திரா மற்றும் ஒடிசா மாநிலங்களின் கடலோர பகுதிகளில் அடர் பனிமூட்டம் தொடர்ந்து நீடிக்கும் என்றும், வடமேற்கு மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிக்கை தெரிவிக்கிறது. வளரும் வீரர்களுக்கான ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் நேபாளத்தை வென்றது. இந்த வெற்றியின் மூலம் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்த தொடரின் ஏ பிரிவில் இதுவரை நடைபெற்ற 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா சூப்பர் 8 சுற்றுக்கு ஏற்கனவே முன்னேறியுள்ளது. முன்னதாக நேற்று பி பிரிவில் இடம்பெற்றுள்ள ஜிம்பாப்வே அயர்லாந்து அணிகளுக்கு இடையே இலங்கையின் பல்லேகலவில் நடைபெற இருந்த ஆட்டம் மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டது. இதனால் இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளி அளிக்கப்பட்டது. புள்ளிகள் அடிப்படையில் சூப்பர் 8 சுற்றுக்கு ஜிம்பாப்வே முன்னேறியதால் இந்த பிரிவில் அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை ஆஸ்திரேலியா இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய கடற்படை சார்பில் விசாகப்பட்டினத்தில் நடைபெறவுள்ள சர்வதேச கடற்படை ஆய்வு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று பங்கேற்கிறார். பங்களாதேஷ் பிரதமராக பதவியேற்றுள்ள திரு தாரிக் ரகுமானுடன் இணைந்து பணியாற்ற விரும்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். திமுக அரசு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளில் பெரும்பாலானவற்றை நிறைவேற்றவில்லை என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் உட்பட 16 பேர் உயிரிழந்தனர். வளரும் வீரர்களுக்கான ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் நேபாளத்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.